30/11/2025 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 18/1/2008. உண்மையான சிநேகியாகி அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு ஆனந்தத்தின் அனுபவம் செய்யுங்கள். உழைப்பில் இருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளின் குழுவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளின் சபை முழு கல்பத்தில் இந்த சங்கம யுக சமயத்தில் கூடுகிறது. சொர்க்கத்தில் கூட இவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளின் சபை கூடுவது இல்லை. ஆனால் இப்பொழுது பாப்தாதா அனைத்து சக்கரவர்த்திகளின் சபையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். தூரத்தில் இருப்பவர்கள் கூட உள்ளத்தின் அருகாமையில் தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் கண்களில் நிறைந்திருக்கின்றீர்கள். அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றார்கள். எவ்வளவு அழகான சபையாக உள்ளது. இன்றைய விசேஷமான நாளில் அனைவருடைய முகத்தில் அவ்யக்த ஸ்திதியினுடைய ஞாபகார்த்தத்தின் ஜொலிப்பு தெரிந்து கொண்டிருக்கிறது. அனைவருடைய உள்ளத்தில் பிரம்மா பாபாவின் நினைவு நிறைந்திருக்கிறது. ஆதிதேவ் பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா இருவருமே அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றும் அதிகாலை 2 மணியிலிருந்து பாப்தாதாவின் கழுத்தில் விதவிதமான மாலைகள் வந்து விழுந்தன. இந்த மலர்களின் மாலை பொதுவானவை, வைரங்களின் மாலைகள் கூட ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அன்பினுடைய விலை மதிப்பற்ற முத்துக்களின் மாலை மிகவும் சிரேஷ்டமானது ஆகும். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் இன்றைய தினம் விசேஷமாக அன்பு வெளிப்பட்டு இருந்தது. பாப்தாதாவிடம் 4 விதமான வெவ்வேறு மாலைகள் இமர்ஜ் ஆகி இருந்தன. முதல் நம்பர் சிரேஷ்டமான குழந்தை யார்? தந்தைக்கு சமமாக ஆவதற்கான உன்னதமான முயற்சியாளர் குழந்தைகளாக உள்ளனரோ அப்பேற்பட்ட குழந்தைகள் தந்தையின் கழுத்தில் மாலை போன்று கோர்க்கப்பட்டு இருந்தனர். முதல் மாலை அனைத்தையும் விட சிறியதாக இருந்தது. இரண்டாவது மாலை உள்ளத்தின் அன்பு நிறைந்த சமீபமாக சமமாக ஆவதற்கான முயற்சி செய்யும் குழந்தைகளின் மாலை. அவர்கள் சிரேஷ்டமான முயற்சியாளர்கள். இவர்கள் முயற்சியாளர்கள். மூன்றாவது மாலை அது பெரியதாக இருந்தது. சிநேகியாகவும் தந்தையின் சேவையில் துணைவராகவும் உள்ளனர். ஆனால் சில சமயம் தீவிர முயற்சியாளர்கள் மற்றும் சில நேரங்களில் புயல்களை அதிகமாக எதிர்கொள்பவர்கள். ஆனால் விருப்பம் உள்ளவர்கள். சம்பன்னமாவதற்கான விருப்பம் கூட நன்றாக உள்ளது. நான்காவது மாலை புகார் கூறுபவர்களினுடையது. வெவ்வேறு விதமான குழந்தைகளுடைய அவ்யக்த ஃபரிஷ்தா முகம் கொண்ட மாலைகளாக இருந்தன. பாப்தாதா கூட வெவ்வேறு விதமான மாலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருந்தார்கள். மேலும் மேலும் அன்பு மற்றும் சகாஷை சேர்த்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் தன்னைத்தானே நான் யார் என்று சிந்தித்திடுங்கள். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் இப்பொழுது ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற விசேஷ சங்கல்பம் நிகழ்கால சமயம் உள்ளத்தில் வெளிப்பட்டு உள்ளது. இந்த ஊக்கம் உற்சாகம் பெரும்பான்மையினரிடம் எண்ணத்தின் அளவில்தான் இருக்கிறது. சொரூபத்தில் வரிசைப்படியாக உள்ளது. ஆனால் சங்கல்பத்தில் உள்ளது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இன்றைய ஸ்நேகத்தின் தினம், நினைவின் தினம், சக்திசாலி தினத்திற்கான விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் உள்ளத்தின் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய விசேஷமான தினம் அன்பிற்கான தினமாக இருக்கும் காரணத்தினால் பெரும்பான்மையினர் அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். அதேபோன்றே முயற்சி செய்வதிலும் எப்பொழுதும் சிநேகத்தில் மூழ்கியிருங்கள். லவ்லீன் ஆகியிருக்க வேண்டும் என்றால் அதற்கான சகஜமான சாதனம் அன்பு. உள்ளத்தின் அன்பாகும் தந்தையினுடைய அறிமுகத்தின் நினைவு சகிதமான அன்பு. தந்தை அளிக்கும் பிராப்திகளினுடைய அன்பு நிறைந்த ஸ்நேகம். ஸ்நேகமானது மிகவும் எளிதான சாதனம். ஏனென்றால் அன்பான ஆத்மா உழைப்பில் இருந்து விடப்பட்டு விடுகிறார்கள். அன்பில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால், அன்பில் தொலைந்து போகும் காரணத்தினால் எந்த விதமான கடின உழைப்பும் குதூகலமாக அனுபவமாகும். அன்பானவர் தானாகவே தேகத்தின் உணர்வு, தேகத்தின் சம்பந்தத்தின் மீதான கவனம், தேகத்தினுடைய உலகத்தின் மீதான கவனத்தில் இருந்து கடந்து அன்பில் இயல்பாகவே மூழ்கியிருப்பார்கள். உள்ளத்தின் அன்பானது தந்தையின் அருகாமையின், துணையின், சமநிலையின் அனுபவத்தை செய்விக்கிறது. அன்பானவர் எப்பொழுதும் தன்னை தந்தையின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர் என்று புரிந்திருப்பார். அன்பானது அசம்பவத்தையும் சகஜமாக சம்பவமாக்கிவிடுகிறது. எப்பொழுதும் தன்னுடைய தலையில், நெற்றியில் தந்தையின் சகயோகம் மற்றும் சிநேகத்தின் கரம் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். நம்பிக்கை புத்தியுடையவராக, கவலையற்றவராக இருப்பார்கள். ஆதி ஸ்தாபனைக்கான காலத்தில் இருந்த குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஆதி சமயத்தின் அனுபவம் உள்ளது. இப்பொழுதும் சேவையின் ஆதியில் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளுக்கு அனுபவம் உள்ளது. ஆதியில் அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை கிடைத்து விட்டார் என்ற இந்த நினைவினால் சிநேகத்தின் போதை எவ்வளவு இருந்தது. ஞானமோ பின்னால் கிடைத்தது. ஆனால் முதன் முதலில் சிநேகத்தில் மூழ்கி இருந்ததனால் போதை ஏற்பட்டது. தந்தை அன்பின் கடலானவர். எனவே பெரும்பாலான குழந்தைகள் ஆதியிலிருந்து அன்பில் மூழ்கி இருக்கின்றனர். முயற்சியின் வேகத்தில் மிகவும் நல்ல வேகத்தோடு சென்றனர். ஆனால் சில குழந்தைகள் சிநேகத்தின் கடலில் மூழ்கி விடுகிறார்கள். சிலர் மூழ்கி விட்டு மட்டும் வெளியில் வந்து விடுகிறார்கள். ஆகையால் எந்த அளவு மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு உழைப்பு குறைவாக ஆகிறதோ அந்த அளவு அவர்களுக்கு இல்லை. சில நேரம் உழைப்பு, சில நேரம் அன்பு, இரண்டு நிலையிலும் உள்ளனர். ஆனால் யார் அன்பில் ஒன்றி போய் இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தன்னை குடைநிழலுக்குள் இருப்பதாக அனுபவம் செய்கிறார்கள். உள்ளத்தின் அன்பான குழந்தைகள் உழைப்பையும் கூட அன்பாக மாற்றிவிடுகிறார்கள். அவர்களுக்கு முன்னர் மலை போன்ற பிரச்சனை கூட மலையாக அல்ல, பஞ்சாக அனுபவம் ஆகிறது. கல் கூட தண்ணீருக்கு சமமாக அனுபவம் ஆகிறது. இன்று விசேஷமாக அன்பின் வாயு மண்டலத்தில் இருக்கும் பொழுது உழைத்ததை போல் அனுபவம் செய்தீர்களா, அல்லது குதூகலத்தின் அனுபவம் செய்தீர்களா? இன்றோ அனைவருக்கும் அன்பின் அனுபவமானதல்லவா? அன்பில் மூழ்கி இருந்தீர்களா? மூழ்கி இருந்தீர்களா? இன்று உழைப்பின் அனுபவம் ஏற்பட்டதா? ஏதாவது ஒரு விஷயத்தின் அனுபவம் ஆனதா? என்ன, ஏன், எப்படி என்ற எண்ணம் எழுந்ததா? அன்பு அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. எனவே தந்தையின் இந்த அன்பை மறக்காதீர்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். சிநேகத்தின் கடல் கிடைத்திருக்கிறார், நன்றாக விளையாடுங்கள். எப்பொழுதெல்லாம் ஏதாவது உழைப்பின் அனுபவம் ஏற்படுகிறதோ, ஏனென்றால் மாயை இடையிடையில் பரீட்சை வைக்கிறது, ஆனால் அந்த சமயம் அன்பின் அனுபவத்தை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உழைப்பு அன்பாக மாறிவிடும். அனுபவம் செய்து பாருங்கள். ஆனால் என்ன தவறு நடந்து விடுகிறது அந்த சமயம்? என்ன, ஏன் இதில் அதிகமாக சென்று விடுகிறீர்கள்? எது வந்திருக்கிறதோ அது சென்றும் விடுகிறது. ஆனால் எவ்வாறு செல்லும்? அன்பை நினைவு செய்வதன் மூலம் உழைப்பு சென்றுவிடும். ஏனென்றால் அனைவருக்கும் வெவ்வேறு சமயத்தில் பாப்தாதா இவருடைய சிநேகத்தின் அனுபவம் உள்ளது. உள்ளது அல்லவா? எப்பொழுதோ செய்து இருக்கிறீர்கள். சரி, எப்போதும் இல்லை என்றாலும் எப்பொழுதாவது செய்து இருக்கிறீர்கள். அந்த சமயத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையினுடைய அன்பு எப்பேற்பட்டது? தந்தையின் அன்பினால் என்னென்ன அனுபவம் செய்தேன் என்பதை நினைவு செய்யுங்கள். எனவே அன்பின் நினைவினால் உழைப்பு மாறிவிடும். ஏனென்றால் பாப்தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையின் கடின உழைப்பும் பிடிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். உழைப்பிலிருந்து விடுபட்டவராக எப்பொழுது ஆக போகிறீர்கள்? இது சங்கம யுகம். இதில் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சி இல்லை என்றால் ஏதாவது சுமை புத்தியில் உள்ளது. சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் என்பதை மறந்து டிரஸ்டி ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறியிருக்கிறார். பொறுப்பை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். மற்றும் சுயம் தான் உள்ளத்தின் உண்மையான குழந்தையாகி உண்ணுங்கள், விளையாடுங்கள் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். ஏனென்றால் இந்த சங்கம யுகம் அனைத்து யுகங்களை விட மகிழ்ச்சியான யுகமாகும். இந்த மகிழ்ச்சிகளின் யுகத்தில் கூட மகிழ்ச்சியை கொண்டாடவில்லை என்றால் எப்பொழுது கொண்டாடுவீர்கள்? குழந்தைகள் சுமையை தூக்கிக் கொண்டு மிகவும் உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கொடுப்பது இல்லை, தானே சுமக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அப்பொழுது தந்தைக்கோ கருணை ஏற்படும் அல்லவா, இரக்கம் வரும் அல்லவா. மகிழ்ச்சிகளின் சமயத்தில் உழைக்கிறார்கள். அன்பில் மூழ்கிவிடுங்கள். அன்பை அனுபவம் செய்த சமயத்தை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் விசேஷமாக அன்பின் அனுபவம் ஏற்படுகிறது, ஏற்பட்டு இருக்கிறது என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைவு செய்வது இல்லை, கடின உழைப்பையே குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்றும் அமிர்த வேளையிலிருந்து இப்பொழுது வரை இரண்டு அதிகாரிகளான பாப்தாதாவின் அன்பை உள்ளத்தால் அனுபவம் செய்து இருப்பீர்கள் என்றால் இன்றைய தினத்தை கூட நினைவு செய்வதால் அன்பின் முன்பு கடின உழைப்பு முடிவடைந்துவிடும். இப்பொழுது பாப்தாதா இந்த வருடத்தில் ஒவ்வொரு குழந்தையையும் அன்பு நிறைந்தவராக உழைப்பில் இருந்து விடப்பட்டவராக பார்க்க விரும்புகிறார்கள். உழைப்பின் பெயர் அடையாளம் கூட உள்ளத்தில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது முடியுமா? இதை செய்துவிட்டுதான் விட வேண்டும் என்று யார் நினைக்கிறீர்களோ, தைரியம் உடையவர்களோ, அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்று விசேஷமாக அப்பேற்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் உழைப்பில் இருந்து விடுபடுவதற்கான விசேஷமான வரதானம் தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா? பிறகு எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், என்ன செய்வீர்கள், என்ன, ஏன் என்று கூற மாட்டீர்கள் தானே. அன்பான நேரத்தை நினைவு செய்ய வேண்டும், அனுபவத்தை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் அனுபவத்தில் மூழ்கிவிட வேண்டும். உங்களுடைய உறுதிமொழி உள்ளது. நாம் தந்தை மூலம் 21 பிறவிகளுக்காக ஜீவன் முக்தி நிலையின் பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம், அடைந்து விடுவோம் என்று உங்கள் அனைவருடைய உறுதிமொழி உள்ளது என்றால் ஜீவன் முக்தியில் உழைப்பு இருக்கிறதா என்ன என்று தந்தையும் குழந்தைகளிடம் கேள்வி கேட்கிறார். 21 பிறவிகளில் ஒரு பிறவி சங்கம யுகத்தின் பிறவியாகும். உங்களுடைய உறுதிமொழி 21 பிறவிகளுக்கானது, 20 பிறவிகளுக்கானது அல்ல. இப்போதிலிருந்தே உழைப்பில் இருந்து விடப்பட்டவர், அதாவது ஜீவன் முக்த் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள். இப்போதுள்ள சம்ஸ்காரம் ஆத்மாவில் 21 பிறவிகளுக்கு வெளிப்பட்டு இருக்கும். எனவே 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைந்து விட்டீர்கள் அல்லவா, அல்லது இப்பொழுது அடைய வேண்டுமா? எனவே கவனம் தேவை. உழைப்பில் இருந்து விடப்பட்டவராக திருப்தியாக இருக்க வேண்டும், மற்றும் திருப்திப்படுத்த வேண்டும். இருந்தால் மட்டும் போதாது, திருப்திப்படுத்தவும் வேண்டும். அப்பொழுதுதான் உழைப்பில் இருந்து விடுபட்டவராக இருப்பீர்கள். இல்லை என்றால் தினமும் ஏதாவது சுமைக்கான விஷயங்கள், உழைப்பிற்கான விஷயங்கள், என்ன, ஏன் என்பது வார்த்தைகளில் வந்துவிடும். இப்பொழுது சமயத்தின் அருகாமையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு சமயம் அருகாமையில் வந்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல பாபாவுடனான உங்களுடைய நெருங்கிய நிலையின் அனுபவத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அல்லவா. தந்தையுடனான உங்களுடைய நெருக்கமானது நேரத்தின் அருகாமையை முடிவடைய செய்யும். குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஆத்மாக்களின் துக்கம், அமைதியற்ற குரல் காதுகளில் கேட்கவில்லையா என்ன? நீங்கள்தான் மூதாதையர், பூஜைக்குரியவரும் நீங்கள்தான். ஹே பூர்வஜ் ஆத்மாக்களே, பூஜைக்கு உரிய ஆத்மாக்களே, எப்பொழுது உலக நன்மைக்கான காரியத்தை முடிவு பெற செய்வீர்கள்? பாப்தாதா செய்திகளை பார்த்தார்கள். உலக நன்மையினுடைய வேகம் விவாதத்தை எவ்வாறு தீவிரப்படுத்துவது என்று ஒவ்வொரு துறையினரும் அவரவர் மீட்டிங் செய்கிறார்கள், திட்டம் போடுகிறார்கள், மிகவும் நன்றாக திட்டம் போடுகிறார்கள். ஆனால் பாப்தாதா இறுதியாக எவ்வளவு காலம் வரை திட்டம் போடுவீர்கள் என்று கேட்கிறார்கள். இறுதியாக எவ்வளவு காலம் வரை திட்டம் போடுவீர்கள் என்ற பதிலை தாதிகள் கொடுப்பார்களா, பாண்டவர்கள் பதில் அளிப்பீர்களா, தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு துறையினரும் திட்டம் உருவாக்குவதில் லட்சியமாக வைக்கிறார்கள். ஆனால் திடமான உறுதிமொழியினால்தான் தந்தையின் வெளிப்பாடு ஏற்படும். உறுதிமொழியில் திடத்தன்மை இருக்க வேண்டும். சில நேரம் ஏதாவது காரணத்தினால் அல்லது விஷயங்களினால் உறுதித்தன்மை குறைந்து விடுகிறது. மிகவும் நன்றாக உறுதிமொழி செய்கிறார்கள். அமிர்த வேளையில் ஒருவேளை உங்களால் கேட்க முடிந்தால் தந்தையோ கேட்கிறார் அனைவருடைய உள்ளத்தின் குரலை கேட்கும்படியான சாதனத்தை இப்பொழுது அறிவியல் உங்களுக்கு கொடுக்கவில்லை. பாப்தாதா கேட்கிறார்கள் உறுதிமொழிகளின் மாலைகள், சங்கல்பம் செய்வதற்கான விஷயங்கள். அவ்வளவு நல்ல நல்லவையாக உள்ளத்தை மகிழ்விக்க கூடியவையாக உள்ளன. அதற்கு பாப்தாதா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறுகிறார்கள். என்னென்ன செய்கின்றீர்கள் என்று சொல்லட்டுமா? எப்பொழுது கர்மத்தில் வருகின்றீர்கள்? முரளி வரை கூட 75% சரியாக உள்ளது. ஆனால் எப்பொழுது கர்ம யோகத்தில் வருகிறீர்களோ அதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. சில சம்ஸ்காரம் சில சுபாவம் எதிர்க்கின்றன. அதில் உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதிலாக சாதாரணமாக ஆகிவிடுகிறது. திடத்தன்மையின் சதவிகிதம் குறைந்து விடுகிறது. பாப்தாதா குழந்தைகளின் ஒரு விளையாட்டை பார்த்து புன்னகைக்கிறார்கள். எப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடுகிறீர்கள் என்னவென்று சொல்லட்டுமா? பாப்தாதாவிற்கோ விளையாட்டை பார்க்கும் பொழுது கருணை வருகிறது, மகிழ்ச்சி வரவில்லை. ஏனென்றால் குழந்தைகள் தங்களுடைய விஷயத்தை பிறர் மீது சுமத்துவதில் மிகுந்த புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள்? விஷயங்களை உருவாக்குகிறார்கள். பார்க்கக்கூடியவர்கள் யார் என்று நினைக்கிறார்கள். நான் அறிவேன், என்னுடைய உள்ளம் அறியும், தந்தையோ பரம்தாமத்தில் சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இதை செய்யக்கூடாது என்று ஒருவேளை யாரேனும் சொன்னால் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் தெரியுமா? ஆம், நடந்துவிட்டது, ஆனால் என்பதை அவசியம் சொல்கிறார்கள். ஆனால் என்ன, அப்படி இருந்தார் அல்லவா, அப்படி செய்தார் அல்லவா, அப்படி நடக்கிறது, அதனால்தான் நடந்தது, நான் செய்யவில்லை, இவ்வாறு நடந்தது, அதனால் செய்துவிட்டேன், இப்பொழுது இவர் செய்தார், அதனால் செய்தேன், இல்லையென்றால் நான் செய்வது இல்லை என்றால் இதில் என்னவாயிற்று? தன்னுடைய உணர்வு திறன் குறைவாக உள்ளது. நல்லது, அவர் அவ்வாறு செய்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதே நீங்கள் செய்தீர்கள், சரி, மிகவும் நல்லது, முதல் நம்பராக அவர் ஆகிவிட்டார், நீங்கள் இரண்டாவது நம்பர் ஆகிவிட்டீர்கள், சரிதானே பாப்தாதா? இதையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நீங்கள் முதல் நம்பர் இல்லை, இரண்டாவது நம்பர் ஆவீர்கள். ஆனால் முதல் நம்பரில் உள்ளவர் மாறினால் நான் சரியாவேன் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள், சரிதானே? அந்த நேரத்தில் இதைதான் புரிந்துள்ளீர்கள், முதல் நம்பர் மாறிவிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இது உங்களுடைய தவறு, நீங்கள் மாற வேண்டும் என்று பாப்தாதா மற்றும் அனைவரும் முதல் நம்பரில் உள்ளவர்களுக்கு கூறுகிறார்கள், சரிதானே? நல்லது, ஒருவேளை முதல் நம்பரில் உள்ளவர் மாற்றம் செய்துவிட்டார் என்றால் முதல் நம்பர் யாருக்கு கிடைக்கும்? உங்களுடைய நம்பர் முதல் நம்பராக இருக்காது. முதல் நம்பரை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய நம்பர் என்னவாகிவிட்டது? இரண்டாவது நம்பர் ஆகிவிட்டது அல்லவா? ஒருவேளை உங்களுக்கு இரண்டாவது நம்பர் என்று கூறினால் ஒப்புக்கொள்வீர்களா? அவ்வாறு இருந்தது, அப்படி இருந்தது, எப்படியானது என்று சொல்ல மாட்டீர்களா? இந்த வார்த்தைகளின் விளையாட்டு அதிகமாக வருகிறது. அவ்வாறு, அப்படி, இப்படி, எப்படி, இந்த விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் மாற வேண்டும், நான் மாற்றமடைந்து பிறரை மாற்றுவேன். ஆனால் ஒருவேளை பிறரை மாற்ற முடியவில்லை என்றால் சுபபாவனை, சுப விருப்பம் வைக்க முடியும் தானே? அதுவோ உங்களுடைய பொருள் அல்லவா? ஹே அர்ஜுனனாக, நான் ஆக வேண்டும் உலகத்தின் முதல் ராஜ்ய அதிகாரி லக்ஷ்மி நாராயணருக்கு நெருக்கத்தில் நீங்கள் வர வேண்டுமா, அல்லது இரண்டாவது நம்பரில் உள்ளவர் வர வேண்டுமா? பாப்தாதாவிற்கு இந்த வருடத்தில் இந்த ஆசை உள்ளது. அனைத்து பிராமண ஆத்மாக்கள், பிரம்மா குமார், பிரம்மா குமாரி, எவ்வாறு இங்கே வந்து பேட்ஜை அணிந்து இருக்கிறீர்கள் அல்லவா? அனைவரும் அணிந்திருக்கின்றீர்கள் தானே, இங்கேயும் கூட வருகின்றீர்கள் என்றால், உங்களுக்கு காகிதத்தால் செய்யப்பட்டதோ, தங்கத்தால் ஆனதோ, வெள்ளியால் ஆன பேட்ஜ் கிடைக்கிறது. எவ்வாறு இங்கே பேட்ஜ் அணிந்து கொள்கிறீர்களோ அதே போன்று நான் மாற வேண்டும், நான் நிமித்தமாக வேண்டும் என்ற உள்ளத்தில், மனதில் இந்த பேட்ஜை அணிந்து கொள்ளுங்கள். இவர் மாறட்டும், இந்த விஷயம் மாறட்டும், இந்த மனிதர் மாறட்டும், இந்த சூழ்நிலை மாறட்டும், இப்படி அல்ல. நான் மாற வேண்டும், விஷயங்கள் வரும், நீங்கள் உயரை சென்று கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்த இடத்தில் பிரச்சனைகளும் கூட பெரியதாக வரும் அல்லவா? ஆனால் எவ்வாறு இன்று வரிசைப்படியாக அவரவர் சக்திக்கு ஏற்ப அன்பு நிறைந்த நினைவின் வாயு மண்டலம் இருந்தது, அவ்வாறு தன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பில் ஒன்றிப்போய் இருப்பதற்கான வாயு மண்டலத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தி வைத்திடுங்கள். பாப்தாதாவிடம் மிகவும் நல்ல நல்ல செய்திகள் வருகின்றன. எண்ணத்தின் அளவில் மிக நன்றாக உள்ளது. சொரூபத்தில் வரும்பொழுது யதாசக்தி ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது இரண்டு நிமிடங்களுக்காக அனைவரும் பரமாத்ம அன்பு சங்கம யுகத்தினுடைய ஆன்மீக ஆனந்தத்தின் நிலையில் நிலைத்து விடுங்கள். நல்லது. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அவ்வப்பொழுது அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பை விடக்கூடாது, அன்பில் மூழ்குவதை கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது. நாலாபுரங்களிலும் உள்ள யோக யுக்த், யுக்தி யுக்த, ராஜயுக்த, தானும் ரகசியங்களை அறிந்து எப்பொழுதும் திருப்திப்படுத்தக்கூடிய மற்றும் திருப்தியாக இருக்கக்கூடிய சுயம், தான் மட்டும் திருப்தியாக இருக்கக்கூடாது, திருப்திப்படுத்தவும் வேண்டும். அப்பேற்பட்ட எப்பொழுதும் அன்பின் கடலில் அன்பில் ஒன்றி போன குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான அதிவேக முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் அசம்பவத்தையும் கூட சகஜமாக சம்பவமாக ஆக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்றும் தந்தையின் சேவையில் துணைவராக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மிக அதிர்ஷ்டமான மற்றும் அன்பான குழந்தைகளுக்கு இன்றைய அவ்யக்த நாளின் அவ்யக்த ஃபரிஷ்டா ஸ்வரூபத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள். நல்லது. வரதானம். நினைவு என்ற மாய மந்திரத்தின் மூலம் அனைத்து வெற்றிகளையும் அடையக்கூடிய சித்தி சுரூபம் ஆகுக. தந்தையினுடைய நினைவுதான் மாய மந்திரமாகும். இந்த மாய மந்திரத்தின் மூலம் என்ன வெற்றியை விரும்புகிறீர்களோ அதை பெற முடியும். எவ்வாறு ஸ்தூலத்தில் கூட ஏதாவது ஒரு காரியத்தின் வெற்றிக்காக மந்திரம் உச்சரிக்கிறார்கள், அதே போன்று இங்கேயும் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி வேண்டுமென்றால் இந்த நினைவு என்ற மகா மந்திரம்தான் விதி சுரூபம் ஆகும். இந்த மாய மந்திரம் நொடியில் மாற்றம் செய்து விடுகிறது. இதை எப்பொழுதும் நினைவில் வைத்தீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி சுரூபம் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் நினைவில் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும், இதுவே பெரிய விஷயம். இதன் மூலம் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கின்றன. ஸ்லோகன். நொடியில் விஸ்தாரத்தை சாரத்தில் அடக்கி விடுவது என்றால் இறுதி சான்றிதழ் பெறுவது ஆகும். அவ்யக்த சமிஞ்சை அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். எவ்வாறு ஷரீரத்தின் ஆடையை சகஜமாக கழற்ற முடிகிறதோ அவ்வாறு ஷரீரம் என்ற ஆடையை கூட எளிதாக கழற்ற முடிய வேண்டும். மேலும் எளிதாகவே தேவையான சமயத்தில் தாரணை செய்ய முடிய வேண்டும். இதற்கான பயிற்சி வேண்டும். ஒருவேளை ஆடை தொந்தரவாகவோ அல்லது இறுக்கமாகவோ இருந்தது என்றால் சகஜ சகஜமாக கழற்ற முடியாது. அதுபோல இந்த தேகம் என்ற ஆடை கூட ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தில் ஒட்டிக்கொண்டு தொந்தரவு செய்வதாக அல்லது இறுக்கமாக இருக்கக்கூடாது. இதற்காக அனைத்து விஷயங்களில் எளிதாக இருங்கள். ஒருவேளை எளிதாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து காரியங்களும் எளிதாகிவிடும். எந்த அளவு பழைய சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டு இருப்பீர்களோ அந்த அளவு ஸ்திதியும் கூட விடுபட்டதாக, அதாவது விதேகியாக சகஜமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.